சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை June 5, 2026. தலைப்பு: கடவுள். கோல்டன் உரை. சங்கீதம்: தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. பொறுப்பு ரீதியான வாசிப்பு: சங்கீதம்: வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவட்டதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் இரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து சங்கீதம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தமுள்ளவர். யாத்திராகமம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின் புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்சிட்டியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்சிடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்சிடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்சிடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டிச் சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய், உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது, அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். யாத்திராகமம். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொட்டார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதின் வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும்போது, இதோ அவன் கை உறைந்த மழையைப் போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அவர், உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்தபோது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையைப் போலாயிற்று. அப்பொழுது அவர், முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி கொடாமலும் போனால் விந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்குவல்லவன் அல்ல, நான் திகுவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். எபிரேயர். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவரென்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டயக்கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். சங்கீதம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தீங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து இரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். கர்த்தர் பகட்காலத்திலே தமது கிருபையை கட்டலும் கட்டளையறி இராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயருகில் என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். சங்கீதம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லாரும் ஆமென் அல்லேலூயா என்பார்களாக. மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கடவுள் மகத்தான நான் இருக்கிறேன், எல்லாம் அறிந்த, எல்லாம் காணும், எல்லாம் செயல்படும், எல்லாம் ஞானமுள்ள, எல்லாம் அன்பு செய்யும் நித்தியமானவர். தத்துவம் மனம் ஆன்மா ஆவி உயிர் உண்மை அன்பு அனைத்து பொருள் அறிவு. சாக்சன் மற்றும் 20 பிற மொழிகளில் கடவுளை குறிக்க நல்லது என்பதே பயன்படுத்தப்படுகிறது. அவர் படைத்த அனைத்தும் தம்மை போலவே கொள்கையிலும் கருத்திலும் நல்லவை என்று திருமறைகள் அறிவிக்கின்றன. எனவே ஆன்மீக பிரபஞ்சம் நல்லதாகும், மேலும் அது கடவுளை அவர் உள்ளபடியே பிரதிபலிக்கிறது. தீமையும் நன்மையும் இரண்டும் உண்மையானவை என்ற கருத்து பௌதிக புலன்களின் ஒரு மாயையாகும், அதனை அறிவியல் தகர்த்திருக்கிறது. தீமை என்பது ஒன்றுமில்லை, அது ஒரு பொருளோ மனமோ சக்தியோ அல்ல. தெய்வீக மெய்யியலின் அடிப்படை கூற்றுகள் எனக்கு சுய தெளிவானதாக தோன்றும் பின்வரும் 4 கூற்றுகளில் சுருக்கப்பட்டுள்ளன. தலைகீழாக மாற்றப்பட்டாலும் இந்த கூற்றுகள் கூற்றிலும் நிரூபணத்திலும் ஒத்திருப்பதை நாம் காணலாம். இது சத்தியத்துடனான அவற்றின் துல்லியமான உறவை கணித ரீதியாக காட்டுகிறது. கணிதத்திற்கு முற்றிலும் மெய்யியல் சாராத ஒரு அடித்தளம் கூட இல்லை என்று டி குவின்சி கூறுகிறார். 1. கடவுள் எல்லாவற்றிலும் எல்லாம். 2. கடவுள் நல்லவர், நன்மை என்பது மனம். 3. கடவுள் ஆவி, எல்லாம் ஆனவர், எதுவும் பருப்பொருள் அல்ல. 4. வாழ்வு, கடவுள், சர்வவல்லமையுள்ள நன்மை, மரணம், தீமை, பாவம், நோய் ஆகியவற்றை மறுக்கவும். நோய், பாவம், தீமை, மரணம், நன்மை, சர்வவல்லமையுள்ள கடவுள், வாழ்வு ஆகியவற்றை மறுக்கவும். 4. கூற்றில் உள்ள மறுப்புகளில் எது உண்மை? இரண்டுமே உண்மையாக இருக்க முடியாது. வேதத்தின்படி கடவுள் உண்மையானவர், ஆனால் ஒவ்வொரு மரணமடையும் மனிதனும் பொய்யன் என்று நான் காண்கிறேன். கிறிஸ்தவத்தின் வரலாறு மனிதனுக்கு அவனது விண்ணக தந்தையாகிய சர்வவல்லமையுள்ள மனம் அருளும் ஆதரவளிக்கும் செல்வாக்கிற்கும் பாதுகாக்கும் சக்திக்கும் உன்னதமான சான்றுகளை அளிக்கிறது. அந்த மனம் மனிதனுக்கு நம்பிக்கையையும் புரிதலையும் வழங்கி சோதனையிலிருந்து மட்டுமல்ல உடல் ரீதியான துன்பத்திலிருந்தும் தன்னை தற்காத்து கொள்ள உதவுகிறது. மோசே ஒரு தேசத்தை பௌதிக பொருளுக்கு பதிலாக ஆன்ம வடிவில் இறைவனை வழிபடும் நிலைக்கு முன்னேற்றினார். மேலும் அழியாத மனதினால் அருளப்பட்ட மனிதனின் மகத்தான ஆற்றல்களையும் விளக்கினார். பேச்சில் மந்தமானவரான எபிரேய சட்டமியருனர் தனக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டியதை மக்களுக்கு புரிய வைப்பதில் நம்பிக்கை இழந்தார். ஞானத்தால் வழிநடத்தப்பட்டு தன் கோலை கீழே எறிந்தபோது அது ஒரு பாம்பாக மாறுவதைக் கண்டு மோசே அதற்கு முன்பாக ஓடினார். ஆனால் ஞானம் அவரை திரும்பி வந்து அந்த பாம்பை கையாளும்படி கட்டளையிட்டது. அதன்பின் மோசேயின் பயம் நீங்கியது. இந்த சம்பவத்தில் அறிவியலின் உண்மைத்தன்மை காணப்பட்டது. பருப்பொருள் என்பது ஒரு நம்பிக்கை மட்டுமே என்று காட்டப்பட்டது. ஞானத்தின் கட்டளையின் கீழ் தீயதான அந்த பாம்பு தெய்வீக அறிவியலை புரிந்து கொள்வதன் மூலம் அழிக்கப்பட்டது. மேலும் இந்த ஆதாரம் சாய்வதற்கு ஒரு ஊன்றுகோலாக அமைந்தது. தான் வெளிப்படையாக கண்டது உண்மையில் மனித நம்பிக்கையின் ஒரு கட்டம் மட்டுமே என்பதை மோசே கண்டுபிடித்த போது அவரை அச்சுறுத்தும் மாயை அதன் சக்தியை இழந்தது. தொழுநோய் என்பது மனித மனதின் ஒரு உருவாக்கம், அது பருப்பொருளின் ஒரு நிலை அல்ல என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. மோசே முதன் முதலில் தன் கையை தன் மார்புக்குள் விட்டு அந்த பயங்கரமான நோயால் பனி போல வெண்மையாக இருந்த தன் கையை வெளியே எடுத்த போதும் அதே எளிய செயல்முறையின் மூலம் உடனடியாக தன் கையை அதன் இயல்பு நிலைக்கு மீட்டெடுத்த போதும் இது நிரூபணமானது. தெய்வீக அறிவியலில் வெளிப்பட்ட இந்த நிரூபணத்தின் மூலம் கடவுள் மோசேயின் அச்சத்தை குறைத்தார். மேலும் அவருக்குள் இருந்த குரல் கடவுளின் குரலாக மாறியது. அது அவர்கள் உன்னை நம்பாமலும் முதல் அடையாளத்தின் குரலுக்கு செவி கொடுக்காமலும் இருந்தால் அவர்கள் பிந்தைய அடையாளத்தின் குரலை நம்புவார்கள் என்று கூறியது. அவ்வாறே வரவிருந்த நூற்றாண்டுகளிலும் இயேசுவால் இருப்பியல் அறிவியல் நிரூபிக்கப்பட்டது. அவர் தண்ணீரை ஒயினாக மாற்றுவதன் மூலம் தன் மாணவர்களுக்கு மனதின் ஆற்றலை காட்டினார். மேலும் மனதின் மேன்மையை நிரூபிக்கும் விதமாக பாம்புகளை பாதிப்பின்றி கையாள்வது, நோயாளிகளை குணப்படுத்துவது மற்றும் தீமைகளை விரட்டுவது எப்படி என்பதையும் அவர்களுக்கு கற்பித்தார். மேலும் அறிந்து கொள்ள நாம் ஏற்கனவே அறிந்தவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும். உண்மை என்பது புரிந்து கொள்ளப்படும் போது நிரூபிக்கக்கூடியது என்பதையும் நன்மை என்பது நிரூபிக்கப்படும் வரை புரிந்து கொள்ளப்படுவதில்லை என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சில காரியங்களில் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் நாம் பலவற்றிற்கு அதிபதிகளாக ஆக்கப்படுவோம். சில சமயங்களில் இருளும் ஒளியைப் போலவே உண்மையானது என்று நாம் நம்ப வைக்கப்படுகிறோம். ஆனால் இருள் என்பது ஒளியின் இல்லாமையின் ஒரு மரணகரமான உணர்வு மட்டுமே என்றும் ஒளி வரும்போது இருள் அதன் யதார்த்த தோற்றத்தை இழந்துவிடுகிறது என்றும் அறிவியல் உறுதிப்படுத்துகிறது. அதுபோலவே பாவமும் துக்கமும் நோயும் மரணமும் வாழ்வும் இறைவனும் இல்லாத ஒரு கற்பனையான நிலையே ஆகும். மேலும் அவை உண்மைக்கும் அன்புக்கும் முன்னால் பிழையின் மாயத்தோற்றங்களாக ஓடிவிடுகின்றன. பாவத்திற்கு அதன் தேவைகள் உண்டு என்ற அடிப்படையில் ஒரு பாவ சோதனைக்கு அடிபணிய நீங்கள் விரும்பாதது போலவே நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்கள் என்றோ அல்லது உங்கள் உடலில் ஏதேனும் நோய் உருவாகிறது என்றோ தோன்றும் மாயைக்கு ஆளாகவும் விரும்பாதீர்கள். ஏதேனும் ஒரு கற்பனையான சட்டத்தை மீறும் போது ஆபத்து இருப்பதாக நீங்கள் கூறுகிறீர்கள். இந்த அச்சமே ஆபத்தாகும். அதுவே உடல் ரீதியான விளைவுகளை தூண்டுகிறது. ஒரு தார்மீக அல்லது ஆன்மீக சட்டத்தை தவிர வேறு எதையும் மீறுவதால் நாம் உண்மையில் துன்பப்பட முடியாது. ஆன்மா அழியாதது என்பதையும் மனிதர்கள் இறக்கும் காலங்கள் காலகட்டங்கள் மற்றும் நோய்களின் வகைகளை அழியக்கூடிய மனம் சட்டமாக்க முடியாது என்பதையும் புரிந்து கொள்வதன் மூலம் அழியக்கூடிய நம்பிக்கையின் சட்டங்கள் என்று அழைக்கப்படுபவை அழிக்கப்படுகின்றன. கடவுளே சட்டத்தை உருவாக்குபவர், ஆனால் அவர் காட்டுமிராண்டித்தனமான சட்ட தொகுப்புகளை எழுதியவர் அல்ல. எல்லையற்ற வாழ்விலும் அன்பிலும் நோயோ பாவமோ மரணமோ இல்லை. மேலும் நாம் எல்லையற்ற கடவுளில் வாழ்கிறோம், இயங்குகிறோம், இருக்கிறோம் என்று வேதங்கள் அறிவிக்கின்றன. உண்மைக்கு பிழை குறித்த உணர்வு இல்லை, அன்பிற்கு வெறுப்பு உணர்வு இல்லை, வாழ்விற்கு மரணத்துடன் கூட்டுறவு இல்லை. உண்மை, வாழ்வு மற்றும் அன்பு ஆகியவை தங்களுக்கு ஒவ்வாத அனைத்தையும் அழிக்கும் ஒரு விதியாகும். ஏனெனில் அவை இறைவனை தவிர வேறொன்றையும் பறைசாற்றுவதில்லை. நோய், பாவம் மற்றும் மரணம் ஆகியவை வாழ்வின் கனிகள் அல்ல. அவை உண்மை அழிக்கும் ஒத்திசைவின்மைகள். பரிபூரணம் அபூரணத்திற்கு உயிரூட்டுவதில்லை. இறைவன் நல்லவராகவும் அனைத்து இருப்புகளுக்கும் ஊற்றாகவும் இருப்பதால் அவர் தார்மீக அல்லது உடல் ரீதியான உருக்குலைவை உருவாக்குவதில்லை. எனவே அத்தகைய உருக்குலைவு உண்மையானதல்ல, மாறாக அது ஒரு மாயை, பிழையின் காணல் நீர். தெய்வீக விஞ்ஞானம் இந்த மாபெரும் உண்மைகளை வெளிப்படுத்துகிறது. தவறுகிற, மாறுகிற, மறிக்கிற, நிலையற்ற மற்றும் அழியக்கூடியவற்றிற்கா அல்லது தவறாத, மாறாத, அழியாதவற்றிற்கா எது நமக்கு சாரமாக இருக்க வேண்டும்? புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர் ஒருவர், மனதின் ஒரு பண்பான விசுவாசத்தை நம்பப்படுகிற காரியங்களின் சாரம் என்று தெளிவாக விவரிக்கிறார். பிழையின் மீதான நம்பிக்கையை விட இருப்பின் உண்மையின் மீதும், பருப்பொருளை விட ஆன்மாவின் மீதும், இறப்பை விட வாழ்வின் மீதும், மனிதனை விட கடவுளின் மீதும் நாம் அதிக நம்பிக்கை கொள்ளும்போது நோயாளிகளை குணப்படுத்துவதிலிருந்தும் பிழையை அழிப்பதிலிருந்தும் எந்த பொருள் சார்ந்த அனுமானங்களாலும் நம்மை தடுக்க முடியாது. கடவுள் தத்துவம் எங்கும் நிறைந்ததும் சர்வ வல்லமை வாய்ந்ததுமாகும். கடவுள் எங்கும் இருக்கிறார். அவரை தவிர வேறு எதுவும் இருப்பதோ அல்லது சக்தி கொண்டிருப்பதோ இல்லை. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.